ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் தம்மால் புரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆளுகையை வைத்திருக்கிறார். சர்வத்தையும் ஆளுகிற அதிகாரத்தை தமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து நடத்துகிறார். இந்த செய்தியின் மூலமாக தேவ ஆளுகை நம் வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் அறிய முடியும். ஜெபத்துடனே கேளுங்கள், கர்த்தருடைய நாமத்தில் சகலத்தையும் ஆளுகை செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியை நாம் சிந்திக்கப் போகிறோம். கர்த்தர் இந்த ஜூலை மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:8. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:8.
மந்தையின் துருக்கமே
சீயோன் குமாரத்தியின் அரணே
முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ராஜரீகம்
எருசலேமின் குமாரத்தினிடத்தில் வரும். மந்தையின் துருக்கமே சீயோன் குமாரத்தியின் அரணே முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார், முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ஆளுகையை நான் கொடுப்பேன்கிறார். அதுவும் எந்த ஆளுகை? முந்தின ஆளுகையை நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன்கிறார். இங்கே கர்த்தர் முந்தின ஆளுகை என்று சொல்வது எதை? தேவனாகிய கர்த்தர் பூமியை சிருஷ்டித்து நிலைப்படுத்தும் பொழுது அவைகளை எல்லாவற்றையும் அவர் 5 நாட்களில் உருவாக்கினார். 6வது நாளிலே மனிதனை கர்த்தர் உண்டாக்கினார். மனிதனை கர்த்தர் உண்டாக்கின பின்பு அவனுக்கு சொன்ன முதல் ஆசீர்வாதம் ஆதியாகமம் 1:27-28 இருக்கிறது. அவர்களுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்ன என்பதை வாசிப்போம்.
தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார்.
அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார்.
ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி
பூமியை நிரப்பி
அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும்
ஆகாயத்து பறவைகளையும்
பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும்
ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி
தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
இதுதான் உங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் பிளெஸிங். அவர்களை கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். உண்டாக்கி ஆதாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீங்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள், ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், பூமியில் இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், சகலத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். மனுஷனை குறித்த தேவ திட்டமே ஆளுகை செய்வதுதான். அதுதான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். ரூல் பண்றதுக்கு தான் மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினார். அதனாலதான் கர்த்தர் மனுஷனை முதல் நாளில் உண்டாக்காமல் அவன் ஆள வேண்டிய காரியங்களை எல்லாம் முதல் 5 நாட்கள் கர்த்தர் உண்டாக்கிவிட்டு 6வது நாளிலே கர்த்தர் அவனை உண்டாக்கி அவனுக்கு ஆளுமையை கர்த்தர் கொடுக்கிறார். மனுஷனை குறித்த தேவ திட்டமே ஆளுகை செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளணும். அப்படிப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் முதல் மனுஷனாகி ஆதாமுக்கு கர்த்தர் ஆளுகையை கொடுத்தார். அந்த ஆளுகையை கொடுத்து சகலத்தையும் நீ ஆண்டுகள் என்று கர்த்தர் சொல்லி கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலே வைத்திருக்கிறார். அந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகையின் கீழ் இருந்த அந்த ஆதாமும் ஏவாளும் சகலத்தையும் ஆண்டு கொண்டு வருகிறார்கள். நாட்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. அதன் பிறகு நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். ஆதியாக 3 அதிகாரத்தில் படிக்க வேண்டாம், 3 அதிகாரத்தில் பார்க்க முடியும். சிருஷ்டிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பின்பு ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரே ஒரு நிபந்தனை வைத்தார். தோட்டத்தின் நடுவிலே 2 விருட்சங்கள் இருந்தது. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்று ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் பறித்து புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொன்னார். அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று ஒரு எச்சரிப்பையும் கூட கர்த்தர் அவர்களுக்கு வைத்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த அவ்வளவு பெரிய தோட்டத்தில் அந்த இருந்த எல்லா விருட்சங்களின் கனிகளையும் அவங்க புசிக்கலாம், ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்க கூடாது. ஆனால் எந்த ஒரு விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொன்னாரோ அந்த விருட்சத்தின் கனியை போய் கரெக்டா பறித்து புசிக்கிறாங்க. இதற்கு காரணம் சாத்தான். அவன் சர்பத்திற்குள் புகுந்து ஏவாளை வஞ்சித்து அதன் மூலமாக ஆதாமுக்கும் அந்த கனியை புசிக்க கொடுத்து கடைசியிலே மனுஷன் தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டான். தனக்கு மேலாக இருந்த ஆளுமையை அவன் தள்ளிவிட்டான். நல்ல கவனிங்க, மனுஷனுக்கு ஆளுகை செய்வதற்கு ஏராளமா கர்த்தர் கொடுத்திருந்தார். அவனுக்கு கீழே எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வைத்திருந்தார். வானத்தில் இருக்கிற பறவைகள், பூமியில நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள், மிருகங்கள் எல்லாத்தையும் கொடுத்தார். கடல் இருக்கிறதான ஜீவராசிகளை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனா அவனுக்கு மேலாக ஒரே ஒரு சுப்ரீம் பவர் கர்த்தர் மட்டும்தான். அவனை ஆளக்கூடிய ஒரே ஒரு நபர் கர்த்தர் மட்டும்தான். ஆனால் அவனுக்கு ஆளுகை செய்கிறதுக்கு ஏராளமா கொடுத்தார். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது தன்னை ஆளுகிறதான தன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை மனுஷன் மீறினான். அவருடைய ஆளுமையை அவன் தள்ளிவிட்டான். அவர் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்தான். இப்படி தனக்கு மேலிருந்த ஆளுமையை மனுஷன் தள்ளிவிட்டதினாலே அவனுக்கு கையிலே கொடுக்கப்பட்ட அந்த ஆளுமை அவன் கரத்திலிருந்து பறிக்கப்பட்டு அது பிசாசின் வசத்தில் போய்விட்டது. நல்லா கவனிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நாம எந்த ஆளுமைக்கு ஒப்புக் கொடுத்து நம்ம ஜீவிக்கிறோமோ அப்பதான் நம்ம வாழ்க்கையில் அந்த ஆளுமை இருக்கும். இவன் தேவனாகிய கர்த்தருடைய ஆளுமைக்குள் இருக்கும் பொழுது இவனுக்குள் அந்த ஆளுகை இருந்தது. ஆனால் இவன் பிசாசு தன்னை ஆண்டு கொள்வதற்கு இவன் தன்னை விட்டுக் கொடுக்கும் பொழுது இவன் கையில் இருந்த ஆளுகை மொத்தமாக பிசாசு வசத்தில் போய்விட்டது. ஆக மொத்தத்திலே மனுஷனுடைய கையில் இருந்த ஆளுகை பிசாசின் வசத்தில் போய் மனுஷன் பிசாசுக்கு அடிமையாய் தள்ளப்பட்டான். அதன் பிறகு மனுக்குலத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதாமுடைய வாழ்க்கைக்கு பிறகு எல்லாமே பிசாசு சொன்னபடிதான் நடந்துருந்துச்சு. ஆதாமுக்கு முதல் மகன் காயின், அடுத்த மகன் ஆபேல். பிசாசு அவங்க நடத்த ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கத்தில் தேவனாகிய கர்த்தர் இருந்தாலும் பிசாசின் ஆளுகைக்குள் வந்து விட்டதுனாலே பிசாசு நடத்த வைக்கிறான். ரெண்டு பேரும் பலி செலுத்த வருகிறார்கள். ஆபேலுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார், காயினுடைய பலியை கர்த்தர் நிராகரிக்கிறார். உடனே அவனுக்குள் ஒரு எரிச்சலை பிசாசு தூண்டுறான். அவன் முகநாடி வேறுபடுகிறது. தன் சொந்த சகோதரன், இளைய சகோதரனை காயின் கொலை செய்கிறான். வேதத்தில் முதல் மரணமே கொலை செய்யப்பட்டது. முதல் மரணமே அப்படிதான் நடந்துச்சு. ஆபேல் இரத்த சாட்சியாய் மரிக்கிறான், காயின் கொலைகாரனாய் மாறிவிடுகிறான். இப்படி பிசாசு மனு குலத்தில் அவன் புகுந்து தான் என்ன நினைக்கிறானோ அதை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். என மனுஷர்கள் பிசாசுக்கு அடிமைகளாய் தள்ளப்பட்டார்கள். அவன் நினைச்ச காரியத்தை எல்லாம் மனுஷர்களை கொண்டு அவன் செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தரை வேதனைப்படுத்துவதற்காக இந்த காரியத்தை அவன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான். நாட்கள் கடந்து போகிறது, காலங்கள் 1000 வருஷங்கள் 1000கணக்கான ஆண்டுகள் தொடர்ந்து அப்படியே கடந்து போய் கொண்டிருக்கிறது. நியாயப்பிரமாண காலம் அதுவும் அப்படித்தான் போகிறது. மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் பிசாசின் ஆளுகை கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்த பொழுது அவர் சிலுவைக்கு போகிறதற்கு முன்பதாக கூட இதை உறுதிப்படுத்தினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:30 வாசித்த தெரியும். இயேசு கிறிஸ்து இதை அவர் தன் வாயினாலேயே உறுதிப்படுத்துகிறார். வாசிப்போம்.
இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை.
பிசாசை பார்த்து இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்ப அவராலே அவர் வாயிலேயே ஒத்துக்கொள்கிறார், இவன் உலகத்துக்கு அதிபதியாய் இருக்கிறான். பிசாசின் கையில் அதிகாரம் போய்விட்டது. அப்படிப்பட்ட நிலைமையிலே மனுகுலம் புல்ல அந்த அதிகாரத்தில் இருந்தது. பிசாசின் ஆட்கொள்ளப்பட்டு அவன் நினைத்த காரியத்தை சாதித்துக் கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் மாத்திரம் பிசாசின் ஆளுகைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை வைத்திருந்தார். எல்லா மனுஷர்களும் பிசாசுடைய சித்தத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஆனால் ஒரே ஒருவர் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்து அவர் மாத்திரம் வித்தியாசமாக இருந்தார். அவர் எப்படி இருந்தாலும் மட்டும் இப்ப உங்களுக்கு ஜஸ்ட் சில காரியங்களை காண்பித்து அதன் பிறகு இந்த ஆளுகை எப்படி, இந்த முந்தின ஆளுகை, முந்தின ஆளுகை என்பது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகை எப்படி நமக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம கவனிக்க போகிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த மார்க்கு சுவிசேஷத்தின் முதல் அதிகாரத்திலே எப்படியெல்லாம் அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் வசத்தில் இருந்தது என்பதை நாம் பார்க்க போறோம். முதல் அதிகாரத்திலே முதலாவது 13 வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்
வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து
சாத்தானால்
சோதிக்கப்பட்டு
அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையினை கவனிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இப்பொழுது வனாந்திரத்திலே 40 நாட்கள் உபவாசம் இருந்து அவர் ஜெபிக்கிறார். பிதாவாகிய தேவன் அவருக்கு அந்த நாட்களை நியமிக்கிறார். ஆகினால் ஆவியானவரால் அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் வனாந்திரத்தில் இருந்து அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அந்த 40 நாள் அளவும் அவருடைய சூழ்நிலை, அவர் இருந்த இடம் எப்படி இருந்தது, காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காட்டு மிருகங்கள், வைல்ட் அனிமல்ஸ், எல்லாம் பயங்கரமான ரத்த வெறி பிடித்த காட்டு மிருகங்கள், ஒன்றை ஒன்று அடித்து புசிக்கிற காட்டு மிருகங்கள், சிங்கம், புலி, கரடி போன்ற சிறுத்தை போன்ற கொடிய விலங்குகள் அந்த வனாந்திரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் நடுவில் இயேசு கிறிஸ்து 40 நாள் அவர் தனி மனிதனாய் அந்த இடத்துல இருந்து அவர் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல ஏன் இந்த வசனத்திலே இந்த காட்டு மிருகங்களின் நடுவிலே அவர் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் போட்டிருக்கிறது என்றால், அவருடைய ஆளுமையை காண்பிக்கிறதற்காகத்தான். அவர் ஜபம் பண்ணி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே காட்டு மிருகங்கள் அவர் பக்கத்தில் வந்திருக்கும், சிங்கம் வந்திருக்கும், இரவு நேரத்தில் சிங்கம் வந்திருக்கும், சிறுத்தை வந்திருக்கும், கரடி வந்திருக்கும், புலி வந்திருக்கும், மற்றும் பயங்கரமான சர்ப்பங்கள் வந்திருக்கும், எத்தனையோ ஜீவ ஜந்துக்கள் வந்திருக்கும். ஆனால் எதுவுமே அவரை சேதப்படுத்த முடியவில்லை. சிங்கங்கள் கூட அவர் கைக்கு முன் அவர் அருகில் வரும்பொழுது ஒரு பூனைக்குட்டியை போல அமைதியே அவரோடு கூட இருந்திருக்கும். அவருக்கு எந்த சேதம் செய்ய முடியல. ஏனென்றால் இவர் கையிலே ஆளுகை இருந்தது. அந்த ஆளுகையோடு இயேசு கிறிஸ்து இருந்ததுனாலே அந்த சூழ்நிலையில் எந்த மிருக ஜீவர்களும் அவரை ஒன்று சேதப்படுத்த முடியல. இயேசு கிறிஸ்துவுக்கு மிருகங்களின் மேல் அதிகாரம் இருந்துச்சு. ஆமென். ஆதாமுக்கு கர்த்தர் சொன்னார், பூமியிலே நடமாடுகிற மிருகங்களை ஆண்டு கொள்ளுங்கள். அந்த ஆளுகை ஆதாமுக்கு அடுத்தது இயேசு கிறிஸ்துவாக இருந்துச்சு. பூமியில் இருக்கிற மிருக ஜீவன்களை ஆண்டு கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து காட்டு மிருகங்களையும் ஆண்டு கொண்டார். எந்த ஒரு காட்டு மிருகம் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அடுத்ததாக 17 வசனத்தை வாசிக்கலாம்.
இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன்.
அதன் பிறகு இயேசு கிறிஸ்து இங்கு கலிலேய கடலோரமாய் வருகிறார். வரும்பொழுது சில மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாக்கோபு, யோவான், பேதுரு இவரெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க. அவர்களை பார்த்து சொல்கிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். சொன்ன உடனே அவர்கள் தங்கள் வலைகள், படகுகள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னால போயிட்டாங்களாம். இது எப்படி சாத்தியம்? யாரோ ஒருத்தர் வரார், இவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த பேதுருக்கும் யாக்கோபு யோவாக்கும் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது. திடீர்னு வராரு, அதிகாலை நேரம் என் பின்னால வாங்குன்றாரு. உடனே எல்லா அப்படியே விட்டு ஓடிடுறாங்க, அவர் பின்னாடியே போறாங்க. எப்படி இது நடந்தது? எந்த ஒரு மனுஷன் டக்குனு கூப்பிட்டு ஒரு அறிவு இல்லாத ஒரு நபர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பான எப்படி வர முடியும்? வரமாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது பேசாம வந்தாங்களா? காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்கு மனுஷர்கள் மேல் அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணார். இந்த இடத்துல அந்த சீஷர்கள் அந்த அதிகாரத்துக்கு தங்களை உட்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு பின்பாக வந்தார்கள். மனுஷர்கள் மேல் அவருக்கு அதிகாரம் இருந்து. அதனாலதான் அவர் பிரசங்கித்தார் 22 பாத்தீங்கன்னா, அவர் வேத பாடகரை போல போதியாமல் அதிகாரத்தோடு அவர் பிரசங்கித்தார்னு பாக்கிறோம். அதிகாரத்தோடு, காரணம் அவருக்கு அந்த அதிகாரம் இருந்ததுனால அவருடைய பிரசங்கம் அதிகாரமா இருந்தது. அவருக்கு அந்த அத்தாரிட்டி அவருக்கு இருந்தது, மனுஷன் மேல் அவருக்கு அதிகாரம் இருந்தது. அடுத்தபடியாக 23 27 வரைக்கும் படிக்க வேண்டாம், 27 மட்டும் வாசிக்கலாம்.
எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள்.
இது 23-27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன நடக்கிறது, ஜெப ஆலயத்துக்கு வரார். கடற்கரையிலிருந்து அடுத்து ஜெப ஆலயத்துக்குள்ள வரார். ஜெப ஆலயத்தில் வந்து அவர் நின்று பிரசங்கிக்க எழுந்து நின்ற உடனே அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு மனுஷன், அசுத்தாவி பிடித்த ஒரு மனுஷன் இருக்கிறார். அவன், ஐயோ இயேசுவே, எனக்கும் உமக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்தவா வந்து உம்மை இன்னார் என்று அறிவே, நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிடுகிறார். உடனே இயேசு கிறிஸ்து பேசாமல் இவனை விட்டு போனார். சொன்ன உடனே அந்த ஆவி அவனை விட்டு விலகி போச்சு. பார்த்தவங்க ஆச்சரியப்பட்டாங்க, என்னது அதிகாரம், இவர் வந்து நின்ன உடனே பிசாசுகள் அலறுகிறதே, என்ன அதிகாரம், இவர் ஒரு வார்த்தை சொல்லப்படுது பிசாசுகள் ஓடி போகிறதே, இது என்ன அதிகாரம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசுகளின் மேல் அதிகாரம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது பார்க்கும் பொழுது மிருகத்தின் மேல் அதிகாரம் இருந்துச்சு, இரண்டாவது மனுஷன் மேல் அதிகாரம் இருந்துச்சு, அடுத்தது பிசாசுகளின் மேல் அதிகாரம் இருந்தது. அடுத்து 30-31 வசனங்களை வாசிக்கலாம்.
அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று.
வியாதியின் மேல் இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து இப்பொழுது சீமோனுடைய வீட்டுக்கு போறார். அங்கே அவருடைய மாமி சுகவீனமாய் ஜுரமாய் படுத்திருக்கிறாங்க. அதை குறித்து சொன்ன உடனே கையை பிடிச்சு தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு போனது. வியாதியின் மேல் அவருக்கு அதிகாரம் இருந்தது. பாருங்க, அவளுடைய அதிகாரம் எல்லா ஸ்டேஜிலையும், மிருகத்தின் மேல் இருக்கிறது, மனுஷன் மேல் இருக்கிறது, பிசாசின் மேல் இருக்கிறது, வியாதியின் மேல் இருக்கிறது. அடுத்தது பாருங்க, 2 வருவோம். 2 10 வாசிக்கலாம்.
பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
பூமியிலே மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அவருக்கு பாவத்தின் மேல் அதிகாரம் இருந்துச்சு. பாவத்தின் மேல் அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு. அதனாலதான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருந்தது. அடுத்தது சொல்லிக்கிட்டே மார்க்கு சுவிசேஷம் 4 படிக்க வேண்டாம், 35 வசனத்தில் 41 வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்ப்பீர்கள் என்றால், ஒரு கடற்பிரயாணம், சீஷர்களோடு சேர்ந்து சாயங்கால நேரத்தில் புறப்பட்டு போகிறார்கள். நடுக்கடலில் போகும்பொழுது இயேசு கிறிஸ்து படுத்து நித்திரை செய்கிறார். அந்த கடல், அந்த படகிலே நித்திரை செய்கிறார். கடல் கொந்தளிக்கிறது, சுழல் காற்று சுழற்சி அடிக்கிறது, பெருவெள்ளம், பெரும் புயல் காற்று கடல் மேல், அந்த படகின் மேல் மோதி அடிக்கிறது. சீஷர்கள் பயந்தாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், இறையாதே, அமைதலாயிருந்தார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயற்கையின் மேல் அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு. புயலை அடக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருந்துச்சு. கொந்தளிக்கிற கடலை அடக்கக்கூடிய அதிகாரம் இருந்துச்சு. இவ்வளவு அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது. இது எப்படி, இது நமக்கு தெரியும், இவ்வளவு அதிகாரம் இருந்துச்சு எப்படி. அப்ப இயேசு கிறிஸ்துவும் பிசாசு தன்னுடைய அதிகாரத்திலே அவன் இருந்த காலகட்டத்தில் தான் அவர் வாழ்ந்தார். ஆனால் இவருக்கு மட்டும் எப்படி இந்த அதிகாரம் இருந்தது, அவர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறதுனாலயா அப்படி நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்றதுனால அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா கிடையாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் முதல் 30 அவருக்கு 33.5 இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் இருந்தார். முதல் 30 நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆர்டினரி பர்சன். அவர் எந்த இடத்திலையும் அவருக்கு அதிகாரம் வெளிப்படல, சாதாரணமா இருந்தார். ஒரு தச்சு வேலை செய்கிற ஒரு தச்சனாக இருந்தார். சாதாரண மனுஷன். அவரை பற்றி எல்லாம் பின்னால சொல்றாங்க, இவன் தச்சன் அல்லவா, யோசேப்பின் குமாரன் அல்லவா, யாக்கோபு யோவான், யாக்கோபு யூதா, சீமோன், இவர்களுக்கெல்லாம் இவன் சகோதரன் அல்லவா. நாங்கள் அப்ப இவரை பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு மனுஷனா அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க பார்த்தாங்க. இவர்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரியான எதுவுமே கிடையாது. அவருடைய வாழ்க்கையின் முதல் 30 வருஷங்கள் அவர் ஒரு சிம்பிளான ஒரு சாதாரண மனிதன். எந்த இடத்திலையும் ஒரு சின்ன இடத்திலையும் அவர் அதிகாரத்தை செயல்படுத்தல, ரொம்ப சிம்பிளா இருந்தார், சாதாரணமா இருந்தார். எல்லா மனுஷரோடு மனுஷராக இவர் ஒருவராய் வாழ்ந்து கொண்டிருந்தார், சமுதாயத்தில் ஒருவராய் இருந்தாரே தவிர அவர் அதிகாரம் உள்ள தேவனுடைய குமாரனாய் அவர் ஒருபோதும் இல்லை. 30 வருஷம் அப்படிதான் இருந்தார். அப்ப திடீர் என்று அவருக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்துச்சு? திடீர் இந்த அதிகாரம் வந்துச்சு. அதை தான் அந்த நாசரேத்தூர் ஜனங்களுக்கு டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. இவன் படிப்பறிவு இல்லாதவன் அல்லவா, கல்லாதவன் அல்லவா, நேற்று வரைக்கும் தச்சு வேலை தானே செஞ்சுட்டு தான், இந்த அதிகாரம் எல்லாம் இவனுக்கு எங்கிருந்து வந்துச்சு? நாங்க படிச்சு பாருங்க, இது மார்க்க சுவிசேஷத்தில் இருக்கு பாருங்க. மார்க்க சுவிசேஷம் 6 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், முதல் வசனத்தில் வாசிக்கலாம்.
அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு
தாம்
வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு யோசி யூதா சீமோன் என்றவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல்
அடைந்தாங்க. இவர் சாதாரண மனுஷனா தான் நேற்று வரைக்கும் இருந்தார், திடீர் என்ன பிசாசுகளை துரத்துகிறார், திடீர் என்னமோ பிரசங்கம் பண்ணுகிறார், இவ்வளவு ஞானத்தோடு பேசுகிறார், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அப்ப திடீர்னு இயேசு கிறிஸ்துவின் லைஃப்ல இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன, என்ன நடந்தது அவருடைய லைஃப்ல திடீர்னு, அந்த டேர்னிங் பாயிண்ட் என்ன நடந்துச்சு அது நமக்கு தெரியணும். திடீர்னு அவருடைய லைஃப்ல இந்த அதிகாரம் செயல்பட காரணம் என்ன, காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 30 வயது வரையிலும் ஒரு பக்கம் அவர் தேவகுமாரனாக இருந்தாலும் அடுத்த பக்கம் மனுஷகுமாரனாக நார்மல் லைஃப்ல இருந்தார். அப்படி இருந்த அவர் நேரம் வந்தது, பிதாவாகிய தேவன் அவரோடு பேசினார், நீ போய் யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானங்களிடத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும் சொன்னார். அப்படியே புறப்பட்டு போனார். அவர் ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே தேவ ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கி அவரை நிரப்பினார். ஃபர்ஸ்ட் காரியம் ஃபர்ஸ்ட் மூவ் அதுதான், பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பினார். நிரப்பின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவரோடு பேசுறார், வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போ. வனாந்திரத்துக்கு ஆவியானவர் நடத்திட்டு போற, எதுக்காக? 40 நாள் அளவும் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். அந்த 40 நாள்ல தான் இது நடக்குது. அவர் மிருக ஜீவன்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறார். எல்லாத்தின் மேலும் அந்த அதிகாரம் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு லைஃப்ல இவர் ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகத்தை பெற்று வனாந்திரத்திற்கு போய் அந்த 40 நாளும் பிசாசினால் சோதிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் திடீரென்று அவருக்குள்ளிருந்து எக்ஸ்ட்ராடினரி அதிகாரங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சது. அதுவரையிலும் வெளிப்படல. அப்ப இந்த இடத்துல என்ன சம்பவித்தது, ஏன் இந்த இடத்துல கரெக்டா ஒரு மாற்றம் என்னோட வாழ்க்கையில் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் பிதாவின் மார்க்கத்தில் அப்படியே போயிட்டு இருந்தார். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். பிசாசுக்கு முன்பாய் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து நிறுத்தப்படும் பொழுது பிசாசானவன் அவரை 40 நாள் அளவு சோதிக்கிறான். அந்த 40 நாள் அளவும் ஒவ்வொரு சோதனைகளை பார்க்கும் பொழுது 3 விதமான சோதனைகள், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அதெல்லாம் எடுத்து விவரமா பேசுறதுக்கு டைம் இல்ல. 3 விதமான சோதனைகள். அதனால்தான் எக்ஸாம்பிளுக்கு 3 சோதனை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எத்தனையோ விதத்தில் சோதிக்கப்படும், எத்தனையோ சோதனைகள் அவருக்கு இருந்திருக்கும். அந்த 40 நாள்ல வெறும் 3 சோதனை நினைக்கிறீங்களா? கிடையாது, நூற்றுக்கணக்கான முறை அவர் சோதிக்கப்பட்டிருப்பார். 40 நாளும் சோதனைனா அந்த 40 நாள்ல எத்தனையோ ஒரு விதத்தில் சோதிக்கப்பட்டிருப்பார். ஆனால் சோதனைகள் எல்லாமே 3 விதத்தில் வருகிறது. 1, மாம்சத்தின் இச்சை. பிசாசானவன் வருகிறான், இந்த கல்லுகளை அப்பமாக்குன்றான், அவருக்கு பசி உண்டாயிற்று, இந்த கல்லுகளை அப்பமாக்கும். நாம் இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் அந்த கல்லுகளை அப்பமா மாத்தி இருக்க முடியும். மாத்தல. மனுஷன் தேவனுடைய ஒவ்வொரு வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி பதில் கொடுத்தார். அப்படியே அவர் சோதனைகள் எல்லாவற்றிலேயும் அந்த இடத்தில் அவர் மேற்கொண்டு அவர் வருகிறார். அந்த நிமிஷத்திலிருந்துதான் அவருடைய வாழ்க்கையில் அதிகாரம் வெளிப்பட ஆரம்பித்தது. அவர் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் முதலாவது காரியம். இரண்டாவது, பிசாசானவன் அவருக்கு விரோதமாக வந்து செயல்பட்ட பொழுது அதற்கு உட்படாமல் நின்றார். அங்குதான் அந்த அதிகாரம் டெமான்ஸ்ட்ரேட் ஆகுது அவருடைய வாழ்க்கையில். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இந்த அதிகாரம் வெளிப்படுவதற்கு முதல் கட்டம், தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம். நம்ம பரலோகம் போகிறதற்கு நம்ம ரட்சிப்பு போதும், ஆனால் இந்த உலகத்திலே பாவம் நிறைந்த உலகத்தில், சோதனை நிறைந்த உலகத்தில், பிசாசு நிறைந்திருக்கிற உலகத்தில், அவனுடைய போராட்டங்களில் எல்லாவற்றிலையும் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒரு தேவ பிள்ளை அபிஷேகத்தை பெற்று ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். அந்த ஆவியின் நிறைவு நம்மை எல்லாவற்றிலையும் நம்மை ஜெயிக்க வைக்கும். அதிகாரத்தை நமக்கொழுது வெளிப்படுத்துவதற்கு ஆவி நிறைவு அவசியம். இப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில கம்ப்ளீட்டா பூரணமாய் அவருடைய வாழ்க்கையில் அதிகாரத்தை அவர் உடையவராய் இருந்தார். அந்த அதிகாரத்தை அவர் ஊழியத்தின் காலத்திலே அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அவருக்கு சீஷர்கள் 12 பேரை தெரிந்தெடுத்தார். என்றைக்குமே இயேசு கிறிஸ்து எதையுமே சுயநலமாய் தனக்கு மட்டும் வைக்கிறவர் அல்ல, அவர் எல்லாவற்றையும் பகிர்ந்து அளிக்கிறவர். அன்றைக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய அதிகாரத்தை ஆதாமுக்கு ஷேர் பண்ணார். தான் உண்டாக்கிற எல்லாவற்றையும் அவன் ஆளுமை செய்ய வச்சார். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க, தான் உண்டாக்கிட்டு அதற்கு அவனை ராஜாவை வச்சார். இயேசு கிறிஸ்துவும் அதை தான் செய்தார். இப்பொழுது தனக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் அதிகாரம் உடையவராக வந்தார். வந்தவுடன் அந்த அதிகாரத்தை தனக்கு மட்டும் வைக்கவில்லை, அவருடைய சீஷர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் முதல் வசனம், 8 வசனம், 2 வசனங்களையும் வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து
அசுத்த ஆவிகளை துரத்தவும்
சகல வியாதிகளையும்
சகல நோய்களை நீக்கவும்
அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
பாத்தீங்களா, அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு ஷேர் பண்றார். அவர்களுக்கு அதிகாரம் கொடு. 8 வசனத்தை வாசிப்போம்.
வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள்,
குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள்,
மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள்,
இலவசமாய் கொடுங்கள். அப்ப இந்த 12 சீஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை கொடுத்தார். அந்த அதிகாரத்தை கொடுத்து, இந்த அதிகாரத்தை நீங்கள் ஜனங்களுக்கு முன்பாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க. வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்க, குஷ்ணரோகிகளை சுகமாக்குங்க, மரித்தோரை எழுப்புங்க, ஒவ்வொருவருக்கு நீங்கள் அற்புதத்தை செய்யுங்கள். இலவசமாய் நான் உங்களுக்கு இதை கொடுத்தேன், நீங்களும் இலவசமாய் ஜனங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு. அப்ப இந்த அதிகாரமானது டிரான்ஸ்பர் ஆகுது. இயேசு கிறிஸ்து கையிலிருந்து அவருடைய சீஷர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. இந்த 12 பேருக்கு மட்டும்தான் கொடுத்தாரு, அப்போஸ்தலருக்கு மட்டும்தான் கொடுக்கறான்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சிலருடைய எண்ணம் அப்படி இருக்குது, அப்போஸ்தல காலத்தில் நடந்த அற்புதங்கள் அதோடு முடிஞ்சது, அற்புதங்கள் இல்லை என்று நினைக்கிற ஆட்கள் உண்டு. இன்றைக்கும் அற்புதம் உண்டு, இன்றைக்கும் அதிசயம் உண்டு, இன்றைக்கும் தேவன் தன்னுடைய வல்லமை விளங்க பண்றார். இது 12 பேருக்கு. அடுத்தது பாருங்க, லூக்கா சுவிசேஷத்தில் 10 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க.
இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
இது யாருக்கு கேட்டீங்கன்னா, அதன் பிறகு அவர் தெரிந்து கொண்ட 70 பேர். 10 அதிகாரத்தில் நம்ம மத்தேயு 10 அதிகாரத்தில் பார்த்தது 12 அப்போஸ்தலர்கள். லூக்கா 10 அதிகாரத்தில் பார்க்கிறது 70 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்றார். என்ன தெரியுது கேட்டீங்கன்னா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். அதிகாரத்தை கொடுக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பிசாசின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. புரியுதுங்களா? நம்ம ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது பிசாசின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம், அவனுக்கு கீழே நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். ஒருவன் கர்த்தரை அறியாதிருக்கிற பொழுது அந்த நபருடைய வாழ்க்கையில பிசாசு தான் நினைச்சதெல்லாம் செய்யறான். ஆனால் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நம் சொந்த ரட்சகராய் அறிந்தோமோ, என்றைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, என்றைக்கு நம்முடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டதோ, என்றைக்கு நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதோ, அந்த நேரம் முதற்கொண்டு அவருடைய அதிகாரம் நமக்குள் டிரான்ஸ்பர் ஆகுது. இந்த 70 சீஷர்களும் போய் பிசாசுகளை துரத்துறாங்க, அதிகாரத்தை வாங்கிட்டு போய் பிசாசு துரத்துறாங்க, வியாதிகளை சுகமாக்குறாங்க. திரும்பி வந்து அவருக்கு ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்பிடிக்கிறது. நாங்கள் என்ன சொன்னார் தெரியுமா? பிசாசுகள் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்பிடிக்கிறதை குறித்து சந்தோஷப்படாதீங்க, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. என்ன தெரியுது? யாருடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்படுகிறதோ, எழுதப்பட்ட அந்த நிமிஷத்தில் பரலோகத்தின் அதிகாரம் அவன் கையில் டிரான்ஸ்பர் ஆகுது. புரிந்த உங்களுக்கு? நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படுகிற அந்த நிமிஷத்தில் பரலோகத்தின் அதிகாரம் தேவப்படையின் மேல வருது. அதனால வேற மாதிரி சொல்லாது, இங்க வெளியில இருந்து பிசாசு ஓடத பார்த்து சந்தோஷப்படாதீங்க, இதை விட ஸ்பெஷலான ஒரு காரியம் உங்களுக்கு கண்ணுக்கு மறைவிலக நடந்திருக்குது, உங்க பெயர் பரலோகத்தில் இருக்குது. அப்ப என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ, அன்றைக்கு நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. என்றைக்கு நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதோ, அந்த நிமிஷமே அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது. இன்றைக்கு சொல்லுகிறேன், எந்த ஒரு தேவ பிள்ளையும் பிசாசை குறித்து, பிள்ளி சுனியங்களை குறித்து, மற்ற இப்படிப்பட்ட வியாதிகளை குறித்து, உலகத்தில் நடக்கிறதால் எந்த மாந்திரிகத்தை குறித்து துளியளவும் பயப்படக்கூடாது. புரியுதுங்களா? இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு கூட பயம் வருது, பயப்படுறாங்க. ஐயோ, என் வீட்டு வாசல் எலுமிச்சை பழம் போடுறாங்களே, என் வீட்டு வாசல் அது இருக்குது இது இருக்குது. பயப்படக்கூடாது, பயப்படுறது ஒண்ணும் கிடையாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். என்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, அன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உள்ள வந்துட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த மந்திரவாதிகளும் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு முன்பாக, விசுவாசிக்கு முன்பதாக ஒன்று நிற்க முடியாது. புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய மந்திரவாதியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சூனியக்காரனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய காரியமா இருக்கட்டும், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு முன்பாக நிற்க முடியாது அவங்களால. என கர்த்தர் நமக்கு பாதுகாப்பார்கள், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னார். பயப்படக்கூடாது, எந்த பிசாசும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் நமக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கு சேதாரத்தை உண்டு பண்ணணும். சர்மங்களை தேவைகளையும் நீங்க தான் மிதிப்பீங்க, அது உங்களை ஒண்ணும் செய்யாது. ஆமென். அப்ப கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார். இப்படி கர்த்தர் அதிகாரத்தை 12 பேருக்கு கொடுத்தார், பின்பற்ற 70 பேருக்கு கொடுத்தார். இது எதை குறிக்கிறது என்றால், அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட அத்தனை பேருக்கும் தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை எந்த பிசாசும் சேதப்படுத்த முடியாது, எந்த விதத்தில் உங்களை பாதிக்க முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சரி, இப்படி இருக்கும் பொழுது ஒண்ணு நம்ம கவனிக்கிறோம். நம்ம எப்பவுமே பேலன்ஸ் தான் திங்க் பண்ணி பார்க்கணும். ஒரே சைடில் சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு திடீர்னு வேற டவுட் வரும். மத்தேயு 17 அதிகாரம், மார்க்கு 9 அதிகாரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்குது. இயேசு கிறிஸ்து மலையின் மேல் தன்னுடைய சீஷர்கள் யாக்கோபு யோவான் பேதுருவை அழைத்துக் கொண்டு மலை மேல போவார். அவர் ஜெபித்து விட்டு கீழே இறங்கி வரும் பொழுது மலையடிவாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது, படிக்கலாம் வேண்டாம். அங்க பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் ஒரு மகனை கூட்டிட்டு வராம், அந்த மகனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. அந்த பிசாசை துரத்துகிறதற்கு சீஷரிடத்தில் கொண்டு வந்த உடனே சீஷர்களால் அந்த பிசாசை துரத்த முடியல. உடனே இயேசு கிறிஸ்து இறங்கி வராரு. அங்க ஒரே காரியம் இப்படி இருக்கிறத பார்த்தா என்னன்னு கேட்கிறாரு, சீஷர்களால் இதை துரத்த முடியல என்று சொல்லி இந்த தகப்பன் சொல்றான். அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்த உடனே இயேசு கிறிஸ்து முன்னால் வந்து நம்ம பிசாசு அலறுது, கீழே விழுது, நுரை தள்ளி கீழே விழுகிறார். அந்த தகப்பனை பார்த்து கேட்கிறார், எவ்வளவு காலம் இருக்குது? சின்ன வயசுல இருந்து இருக்கிறது. அந்த தகப்பனுடைய விசுவாச அவிசுவாசத்தை கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொண்டு அந்த பிசாசை இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தில் துரத்தி விட்டார். சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே ஏன் ஆண்டவர் எங்களால துரத்தி விட முடியல? உடனே சொன்னார், உங்கள் அவிசுவாசத்தினால. கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்க மலையை பார்த்து சேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனாலும் கூட போகும். அடுத்தபடியாக இந்த ஜாதிக்கு சுவாசம் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் இருந்து மற்ற விதத்தினால் புறப்பட்டு போகாது. அவருடைய குறைவுகளை எல்லாம் சுட்டி காமிச்சார். அப்ப இந்த இடத்துல சீஷர்களுக்கு ஏன் இந்த இடத்துல அதிகாரம் செயல்பட முடியல அப்படின்னு பார்க்கும் பொழுது, விசுவாச குறைச்சல், ஜப குறைச்சல் இவைகள் எல்லாம் வரும்பொழுது இவங்களும் அதிகாரம் செயல்பட முடியல. நல்லா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அதிகாரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் அதை பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம அந்த அதிகாரத்தை ஃபர்ஸ்ட் பேசிக்கா, நமக்கு விரோதமாய் வருகிற எதுவுமே நமக்கு விரோதமாய் வாய்க்காமல் போகணும். அதான் பேசிக் அதிகாரம், ஃபர்ஸ்ட் காரியம். நமக்கு விரோதமாய் யார் என்ன பண்ணாலும் அது நடக்கக்கூடாது. யார் என்ன தீங்கான காரியங்கள் நமக்கு விரோதமாய் செய்தாலும் அது வாய்க்க கூடாது. அதுதான் பேசிக்கான அதிகாரம். இதுல நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க தைரியமா இருக்கணும், யாரும் என்னை தொட முடியாது. இப்ப இந்த சூழ்நிலையில் இந்த அதிகாரத்தை நம்ம வாழ்க்கையில் தங்க வைக்கிறது எப்படி? ரெண்டாவது, இந்த அதிகாரத்தை நம்ம லைஃப்ல வந்து மத்தவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றது எப்படி? ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு தங்க வைத்துக் கொள்வது, நமக்கு ப்ரொடெக்ஷன். ரெண்டாவது, மற்றவர்களுக்கு இதை வெளிப்படுத்துறது. இந்த இடத்துல இதற்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த அதிகாரம் எங்கிருந்து வருகிறது? நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு கிறிஸ்து 30 வயது உள்ளவராக இருக்கிற வரைக்கும் ஒரு நார்மல் பர்சனாக தான் இருந்தார். அவருக்கு எந்த அதிகாரமும் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படல. அந்த 30வது வயதிலே திடீரென்று அவருக்கு ஏன் அந்த அதிகாரம் திடீரென்று வெளிப்பட்டது, எப்படி வெளிப்பட்டதுன்னு பார்க்கும்பொழுது, அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறி அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் வனாந்திரத்தில் போகும்பொழுது பிசாசானவன் அவரிடத்துல வந்து பேசுகிறான். பிசாசானவரிடத்துல வந்து பேசிக்கொண்டே இருக்கிறான். முதலாவது, இந்த கல்லுகளை அப்பமாக்கும். நான் ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு அதை செய்ய தெரியாதா அல்லது செய்ய முடியாதா? முடியும், அவரால் கண்டிப்பா செய்ய முடியும். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவருக்கு ஒரு கல்லை அப்பமாக மாற்றுவது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவர் ஃபர்ஸ்ட் செய்த அற்புதமே ஒன்றை இன்னொன்றாய் மாற்றினதுதான் அவர் செய்த முதல் அற்புதமே அதுதான். அப்போ தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவருக்கு கல்லை அப்பமாய் மாற்றுவது சாத்தியம், கண்டிப்பா அவரால் செஞ்சிருக்க முடியும். இரண்டாவது, தேவாலயத்தின் உப்பரிக்கிலிருந்து கீழே குதியும் தேவ தூதர்கள் வந்து உம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று 91வது சங்கீதத்தை அவன் கோட் பண்ணி பிசாசு அடுத்த சோதனை கொண்டு வருகிறான். அப்ப சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்ட்டாரு. ஏன் தேவ தூதர்கள் வந்து அவர் தாங்க மாட்டாங்களா? தாங்குவாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 26வது அதிகாரத்தில் 51-52 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை கவனிங்க, 26வது அதிகாரம் 53வது வசனத்திலிருந்து,
நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை
என்னிடத்தில்
அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா?
என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? போதும், நான் பிதா கிட்ட ஒரு ஜெபம் பண்ணாக்க 12 லேகியோன், ஒரு லேகியோன் என்பது 6000, 12 லேகியோன், அத்தனை தேவத்தூதர்கள், 72,000 தேவத்தூதர்களை கூட பிதா எனக்காக அனுப்புவாருங்கிறாரு ஒரே ஜெபத்துக்கு. அப்போ ஒரு ஜெபம் பண்ணி தேவத்தூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை தாங்க மாட்டாங்களா? தாங்குவாங்க, அது சாத்தியம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்ட்டாரு. மூணாவது, பிசாசு அடுத்த லெவலுக்கு போறான். உலகத்தில் சகல ராஜ்யங்களையும் அந்த மகிமை எல்லாம் காட்டுறான். ஒரு நிமிஷத்துல காண்பித்து விட்டு நீர் என்னை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டால் அவர்கள் எல்லாவற்றையும் அதன் மகிமை உமக்கு நான் தருகிறேன். அப்போ சாத்தானே என்ன? இப்போ இந்த காரியத்தில் நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் அப்ரோச், இந்த பிசாசுடைய அப்ரோச், இயேசு கிறிஸ்துடைய காரியம் எப்படி இருந்தது? அவன் சொன்ன முதல் காரியத்தை இவரால் செஞ்சிருக்க முடியும். இரண்டாவது காரியத்தையும் செய்து தான் ஒரு தேவகுமாரன் நிரூபிச்சிருக்க முடியும். தேவத்தூதரை வரவழைத்து தான் தேவகுமாரன் நிரூபிச்சிருக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் செய்யவே இல்லை. பதிலுக்கு மூணாவது காரியத்தில் பிசாசை துரத்தி விட்டார். ஏன் செய்ய முடியல, செய்யாமல் இருந்தார் என்றால், இந்த பிசாசானவன் சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அதுதான் காரணம். புரியுதா? இயேசு கிறிஸ்து என்றைக்குமே பிதாவின் வார்த்தைக்கு மட்டும்தான் செவி கொடுத்தாரே தவிர பிசாசின் வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கல. பிதாவின் வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுத்தார். பிதா என்ன சொன்னார் அவர் செஞ்சிட்டு இருந்தார், பிசாசு எதை சொன்னாலும் அவர் செய்யல. செய்யக்கூடிய காரியமாய் பிசாசு சொன்னாலும் கூட அவர் அவர் செய்யல. செய்ய முடியும், ஆனால் செய்யல. இன்னைக்கு கவனிங்க, உங்கள் மேல் அதிகாரம் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் பிசாசானவன் ஓயாம ஒன்று பேசிட்டு இருப்பான். இதை பத்தி யோசி, இவங்களை குறிச்சு தாறுமாறா பேசு, அங்க போ, இங்க வா, இவங்கிட்ட போய் சண்டை போடு, அவங்கள பத்தி இப்படி செய், ஏதாவது ஒண்ணு உங்கள் சிந்தனைகளை பேசுவான். இப்படி சிந்தி, இப்படி பேசு, இப்படி செய்ய, ஏதாவது உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் விழித்திருக்கிற நேரத்தில் எல்லாம் பிசாசு பேசுவான். தூங்குகிற நேரத்தில் கூட பிசாசு சொப்பனத்தில் வந்து பேசுவான். பிசாசுடைய வேலை ஒரு தேவப்பிள்ளையிடத்தில் தொடர்ந்து ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். எப்படி அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் தொடர்ந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தான், இந்த கல் அப்பமாக்குங்கிறான், மேல இருந்து குதியுங்கிறான், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தான். இதே போல சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் விழித்திருக்கிற நேரத்தில் சரி, தூங்குகிற நேரத்தில் சரி, நீங்கள் பிரயாணம் பண்ணுகிற நேரத்தில் சரி, உங்கள் உள்ளத்தில் ஏதாவது ஒன்றை பிசாசு பேசிக்கிட்டே தான் இருப்பான். அவன் பேசுறது எல்லாமே தேவ சித்தத்துக்கு எதிர்மாறானது. ஆனால் பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லதா தெரியும், பல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், அவன் பேசுறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். சிலது நல்லதா தெரியும், சிலது உங்களால் செய்யக்கூடியதாக கூட இருக்கும். உங்களால் செய்ய முடியும், அந்த நிமிஷத்தில் உங்களால் அதை செய்ய முடியும். உங்களால் செய்ய முடியாததை ஒன்று அவன் பேச மாட்டான். உங்களால் செய்ய முடியக்கூடிய காரியத்தை பேசுவான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரியத்தை பேசுவான், உங்களுக்கு நன்மையாய் தோன்றக்கூடிய விதத்தில் இருக்கிற காரியத்தை கூட பேசுவான். நான் சொல்றது புரியுதா? பேசுவோம், இதை செய், அதை செய், வேண்டாத காரியங்களை சொல்லிக்கிட்டே இருப்போம். வேண்டாத காரியம், வேண்டாத இடத்துக்கு போக சொல்லுவான், வேண்டாத காரியத்தை செய்ய சொல்லுவான், வேண்டாத காரியத்தை குறித்து கூட பேசிக்கிட்டே இருப்பான். அதை உங்களால் செய்ய முடியும், முடியும், அது உங்களுக்கு நன்மையாய் தெரியும், அது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். ஆனால் உங்களுக்கு முடியும் என்கிறதுனாலே அவன் சொல்றதை செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால அவன் சொல்றத செஞ்சிடாதீங்க. புரியுதா? அது நன்மையாய் காணப்படுகிறதுனால அதை செஞ்சிடாதீங்க. அவன் சொல்றது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இருந்த அதிகாரத்தை பிடுங்குவதற்காகத்தான். நீங்க ரட்சிக்கப்பட்டவுடன் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை உறிஞ்சி எடுக்கிறதற்காக ஓயாமல் உங்களிடத்தில் அவன் பேசிட்டு இருக்கிறான். தப்பான காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கிறான், தப்பான காரியத்தை சிந்திக்க சொல்றான், பேச சொல்றான், செய்ய சொல்றான், எப்பொழுதும் தவறான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பான். 24 மணி நேரமும் அவன் சொல்ற எந்தெந்த எத்தனை கமெண்ட்ஸுக்கு நீங்க கீழ்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு உள்ள அதிகாரத்தை நீங்கள் இழந்து கொண்டே இருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம், நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட உடனே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம், அவனுடைய தவறான கமெண்ட்ஸுக்கு நம்ம கீழ்ப்படிந்து கொண்டிருக்க கீழ்ப்படிந்து கொண்டிருக்க அந்த வல்லமை, அந்த அதிகாரம் நம்ம நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இழந்து கொண்டே நாம் இருக்கிறோம். அந்த அதிகாரத்தை நம்ம இழக்கிறோம். அப்ப சீஷர்களுக்கு மத்தேயு 10 அதிகாரத்தில் கொடுத்த அதிகாரம் எங்க போச்சு, எங்க போச்சு? வாக்குவாதம் பண்றாங்க, நம்ம இல்ல யார் பெரியவன்றாங்க. இது கர்த்தரால வந்ததா? இது பிசாசனால வந்தது. இயேசு கிறிஸ்துவோடு தான் இருக்கிறாங்க, ஆனா பிசாசு உங்களோட பேசுறான். ஏய், யார் பெரியவன்? உன்னோட அவன் ஜாஸ்தி பேசுன பாரு. நீ இல்ல பெரியவன், உன்ன ஃபர்ஸ்ட் கத்தர் கூப்பிட்டாரு. வருது உங்கள்ட்ட நிறைய விஷயத்த சொன்னாரு. நீ தானே பெரியவன், அவன் பார், உன்னை விட பெரியவரை காட்டிக்கிறான் பாரு. இந்த வாக்குவாத சண்டை பிரச்சனை என்று பிசாசு பேசுறான். புரிந்துள்ளார். அப்ப இந்த பிசாசானவன் எப்பொழுதும் இந்த சீஷனிடத்தில் ஏதாவது ஒன்று தப்பான காரியத்தை செய்ய வைத்து செய்ய வைத்து அந்த அதிகாரங்களை உறிஞ்சிக் கொண்டே இருந்தான். அது ஒரு லெவல்ல வந்த உடனே உடனே டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியல, அதிகாரத்தை இடம் நிற்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, ஃபர்ஸ்ட் டேல இருந்து டே போயிட்டு இருக்கிறார், ஒரே லெவல்ல போயிட்டு இருக்கிறார். ஏன்னா எந்த இடத்துல அவர் பிசாசோட எந்த ஒரு சின்ன கமாண்டும் கூட அவர் செவி கொடுக்கவே இல்லை, அவர் சொன்னது எதுவுமே செய்யல. அதிகாரத்தை தங்க வைத்துக் கொள்வதற்கு பிசாசுக்கு எப்பொழுதுமே நோன்னு சொல்ல தெரியணும். ஆமென். பிசாசுக்கு நோன்னு சொல்ல தெரியும். அவர் சொல்றது திருப்பி சொல்றேன் நல்லதா தெரியும் உங்களுக்கு, ரெண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், மூணாவது அது உங்களால் செய்யக்கூடியதா இருக்கும், முடியாததெல்லாம் சொல்ல மாட்டோம், அதான் சொல்லுவோம். அதை நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அதிகாரத்தை நீங்க லூஸ் பண்றீங்க, உங்க வாழ்க்கையில் அதிகாரத்தை லூஸ் பண்றீங்க. அப்ப பிசாசுக்கு எப்பவுமே நோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேபிட் தேவ பிள்ளைகளுக்கு, அதான் அதிகாரத்தை தங்க வைத்துக் கொள்கிற காரியம், ஃபர்ஸ்ட் காரியம். இது ஒரு சைடு, இது 50%. அடுத்த பக்கம் அதிகாரத்தை உங்க வாழ்க்கையில அதிகரித்து பூரணப்படுத்தணும். ஒரு பக்கத்தில் பெற்றதை லூஸ் பண்ணிடக்கூடாது, அடுத்த பக்கத்தில் அது அதிகரிக்க பண்ணணும். ரெண்டு விஷயம் இருக்குது, புரியுதுங்களா? ரட்சிக்கப்பட்ட பொழுது பெற்றதை லூஸ் பண்ணிடக்கூடாது, அடுத்தது அதை அதிகாரத்தை நம்ம அதிகரிக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு பக்கத்தில் என்ன செய்யல, லூஸ் பண்ணவே இல்லை. லைஃப்ல வந்து பிசாசு ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்ம சொல்ல செய்யவே இல்லை, அதனால அவர் பெற்றதை லூஸ் பண்ணல. ரெண்டாவது அதை அதிகரித்து பரிபூரணம் அடைய செய்தார். பரிபூரணம் எப்படி அடைஞ்சார் தெரியுமா? அவர் சிலுவை மரணத்தின் போது அது பரிபூரணம் அடைஞ்சது. அதனாலதான் மத்தேயு 28:18 வசனத்தில் சொல்லுகிறார், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மறித்து உயிரோடு எடுத்த பொழுது சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த அதிகாரத்தில் பரிபூரணம் ஆயிட்டார் இயேசு கிறிஸ்து. அவர் ஊழியம் செய்த நாட்களில் அதை சொல்லல, புரியுதா? அந்த அதிகாரத்துல ஒரு லிமிட் வச்சிருந்தார். ஆனால் அவர் ஊழியம் செய்து சிலுவையில் மறித்து உயிர் தேடின பின்பு அந்த அதிகாரத்தை குறித்து ஓபனா சொல்றாரு, இப்ப அதிகாரம் பிசாசு கையில கிடையாது, டோட்டலா எங்க கையில தான் இருக்குது, வானத்திலும் சரி பூமியிலும் சரி சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல இந்த பூரண அதிகாரம் இவருக்கு எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு? வாசிக்கலாம், பிலிப்பியருக்கு எழுதுற நிருபம் 2:5 வாசிக்கலாம்.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்,
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்
தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து
மனுஷர் சாயலானார்.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம்
அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும்
கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக
அவரை உயர்த்தி
இயேசுவின் நாமத்தில்
வானோர்
பூதலத்தோர்
பூமியின் கீழானோருடைய
முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும்
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக
இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும்
எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை
அவருக்கு தந்தருளினார்.
இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இந்த அதிகாரத்தின் உச்சகட்டம் அவர் சிலுவை மரணத்துக்கு பிறகு பெற்றார். இது எப்படி வந்தது என்றால், அவர் தேவனுக்கு சமமானவர், ஆனாலும் அதை கொள்ளையாடின பொருளாக அவர் நினைக்கவில்லை. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்ததை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷனாய் வந்து பிறந்து ஒரு அடிமை லெவலுக்கு போனார். சாதாரண மனுஷனா மட்டுமல்ல, அடிமை லெவலுக்கு போனார். எப்படின்னா அதன் உச்சகட்டம் தான் அந்த கடைசி பந்தி ஆசரிக்கப்பட்ட அந்த நேரம், கடைசி பஸ்கா ஆசரித்ததான அந்த நேரம். பனிரெண்டு சீஷர்களோடு அந்த மேலறையில் இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆசரிக்கிறார். யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர் என்று இயேசு கிறிஸ்து ஒரு துணியை எடுத்து தன் இடுப்பில் கட்டிக்கொண்டு நேராக வந்து ஒவ்வொரு சீஷர்களின் கால்களை கழுவினார். திடீர்னு இந்த காலை கழுவுறதுன்றது என்னது நமக்கு தெரியும். அன்றைக்கு யூதர்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வீடுகளில் அடிமைகளை வைத்திருப்பார்கள். வசதியானவங்க இந்த அடிமையுடைய வேலை என்னன்னா, எஜமான் வெளியில போயிட்டு வந்தார்னா அவரை காலை கழுவி விடணும். எஜமான் வெளியில போயிட்டு வரும்பொழுது எஜமானுடைய காலை கழுவி விடணும். இதுதான் அடிமையுடைய வேலை. இயேசு கிறிஸ்து அந்த கடைசி அந்த பஸ்காவின் நேரத்தில் தான் தேவனுடைய குமாரனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல், ஒரு வீட்டிலே ஒரு எஜமானுக்கு அந்த இடத்துல இருக்கிற அடிமை எப்படி அவன் வெளியில் போயிட்டு வந்த காலை கழுவி விடுவானோ, அந்த வேலையை சீஷனுக்கு செய்து அடிமையின் ரூபத்தை பரிபூரணமாக எடுத்தார். இது அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்து மரணப்பரியந்தம், சிலுவையின் மரணப்பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தினார், 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 தாழ்த்தினார். இதுதான் உச்சகட்டமான தாழ்த்துதல். ஒரு அடிமை, ஒரு வீட்டில் இருக்கிற அடிமை அவன் உச்சகட்டமான தாழ்ந்த நிலையில் இருக்கிறான். தன் எஜமானுடைய காலை கழுவுறான். அந்த வேலையை இவர் தனக்கு எஜமானுக்கு செய்யல, தனக்கு சீஷனுக்கு செஞ்சார். அந்த அடிமையை விட தன்னை இன்னும் தாழ்த்தினர். அந்த அடிமையாகணும் தன்னுடைய எஜமானுடைய காலை கழுவுறான். ஆனா இவரோ தன்னுடைய சீஷனுடைய காலவை கழுவுறார். தன்னை விட கீழானவுடைய காலவை கழுவுறார். இதை விட ஒருத்தனால் அதிகமாக தாழ்த்த முடியாது. ஒரு அடிமை கூட எஜமானுடைய காலை தானே கழுவுறான். இது தன்னை விட கீழானவங்களுடைய காலவை கழுவுறதுன்றது. இதுக்கு மேல ஒருத்தன் தன்னை தாழ்த்த முடியாது. அதான் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தி அவர் தன் ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் அடுத்த வருஷம் 11 வருஷம் சொல்லுது, ஆதலால், அந்த வார்த்தை முக்கிய, ஆதலால் தேவன் அவரை மறித்தோர் என்று எழுப்பின உடனே வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் சாவருடைய முழுகால்களும் என் இயேசுக்கு முன்னால் மடங்கிடும் சொல்லி பிதா அவரை டக்குன்னு ஹானர் பண்ணிட்டார். பிசாசுக்கு நோன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ரட்சிப்பிலே கொடுக்கப்பட்டதான அந்த அதிகாரத்தை தங்க வச்சுக்கிறீங்க, மிஸ் பண்றதில்லை, நீங்க இழக்கிறதில்லை. அடுத்தது அடுத்த சைடு ஒன்று இருக்குது, பிதாவுக்கு என்ன சொன்னாலும் எஸ் சொல்லணும், பிசாசுக்கு என்ன சொன்னாலும் நோ சொல்லணும், பிதாவுக்கு என்ன சொல்லணும் எஸ் சொல்லணும். பிதா சொல்றாரு போ, 11 பேர் 12 பேர் காலை கழுவிட்டாரு. என்ன ஆண்டவரே, இவங்க சீஷர்கள், இவன் காலத்தை நான் என்ன கழுவ சொல்றேன், கழுவு நீ. பிதா சொல்லிட்டார், கழுவு. இதுலதான் நீ உன்னை உன் தாழ்மையை நீ காட்ட போற, உனக்கு கீழே இருக்கிறவங்க தான், அவங்கால போய் கழுவு. கழுவிட்டார். இயேசு கிறிஸ்து பிதா என்ன சொன்னாலும் எஸ்ம்பாரு, பிசாசு என்ன சொன்னாலும் நோன்வாரு, பிதா என்ன சொன்னாலும் எஸ்வாரு. மறு பேச்சு கிடையாது. ஏன் எதுக்கு இது இப்படியோ என்ன அண்ணா ஆண்டவர் அப்படி என்ன எப்படி மதிப்பாங்க, எந்த பேச்சு இடம் கிடையாது. இதுதான் அதிகாரத்தை தங்க வைத்துக் கொள்வதின் காரியம். இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் மரணப்பரியனும் சிலுவையின் மரணப்பரியனும் தன்னைத்தானே தாழ்த்தி அவர் வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்ததுனாலதான் அவர் மரணத்துக்கு பிறகு சர்வ வல்லவராய் அவர் எழுந்தார். அதனாலதான் சொல்றார், வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே எல்லா அதிகாரம் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. சும்மா வரல. உங்க வாழ்க்கையில் ஒன்னெல்லாம் புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையிலே முந்தின ஆளுகையை கர்த்தர் நமக்கு தரங்கிறாரு. அதுக்கு ரெண்டு காரியம் இருக்குது, பிசாசு என்ன சொன்னாலும் நோ சொல்லுங்க, கர்த்தர் என்ன சொன்னாலும் எஸ் சொல்லுங்க. இதுதான் மெசேஜ் இன்னைக்கு மெசேஜ் தான். பிசாசு என்ன சொன்னாலும் நோ சொல்லுங்க, பிதா என்ன சொன்னாலும் எஸ் சொல்லுங்க. மறுபேச்சு பேசாதீங்க, ஏன் எதுக்கு எப்படி கேட்காதீங்க, பின்விளைய பார்க்காதீங்க. இந்த விஷயத்துல மட்டும் இருங்க, அதிகாரம் உங்களுடையதா இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். இயேசு கிறிஸ்துவோட லைஃப் நீங்க பாருங்க, அப்படிதான் இருந்தாரு. பன்னிரண்டு வயதாக இருக்கும் பொழுது, லூக்கா 2:41-42 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. அவர் எருசலேமுக்கு போனவர் அங்கே இருந்துட்டார். திண்டு 4 நாட்களுக்கு பிறகு கூட்டிட்டு வந்த உடனே தன் பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார்னு போட்டிருக்கு. பிதா சொல்றாரு, நான் உனக்கு பிதாதான், ஆனால் அந்த யோசேப்புக்கு நீ அடங்கி இருக்கணும்னு. பிதா அந்த யோசேப்பு உனக்கு பிதா கிடையாது, உனக்கு தகப்பன் கிடையாது, நான் தான் உனக்கு தகப்பன். ஆனால் உனக்கு இந்த உலகத்தில் யோசேப்பை உனக்கு தகப்பன் ஸ்தானத்தில் ஒரு மனுஷனை வச்சிருக்கிறேன். அந்த யோசேப்பு என்ன சொன்னால் நீ செய்யணும். அந்த யோசேப்பு மரத்தை தூக்கிட்டு வரணும். அந்த யோசேப்பு ரம்பத்தை தீட்டு தீட்டி கொடுக்கணும். அந்த யோசேப்பு மரத்தை வெட்டணும் வெட்டணும். இந்த யோசேப்பு இந்த ஜன்னலை கொண்டு போய் அந்த வீட்டில் கொடுத்துட்டு வரணும். நீ அந்த தச்ச வேலையில் நீ ஹெல்பரா இருக்கணும். பிதா சொன்னாரு, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னா யோசேப்பு செஞ்சு தச்ச வேலையில இயேசு கிறிஸ்து அந்த யோசேப்பு என்ன வேலையெல்லாம் வாங்கினாரோ அத்தனை வேலையும் இயேசு கிறிஸ்து செஞ்சார். வாய் திறக்காம யோசேப்புக்கு எல்லா சொன்ன வேலையெல்லாம் செஞ்சார். நாட்கள் போகிறது, இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்துட்டாரு. நீ ஊழியத்துக்கு வந்துட்டதுனால, நீ தேவனுடைய குமாரன் என்கிறதுல, என்னுடைய குமாரன்கிறதுனால நீ உலக சட்டத்திட்டங்கள் எல்லாம் மீறதுக்கு அனுமதி கிடையாது. வரி செலுத்தல் கேட்ட கொடுத்துரு. அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிச்சிருந்தார். யார் நிமித்தம்? பிதாவின் நிமித்தம். புரியுது? அரசாங்கத்தை கீழ்ப்படிச்சிட்டு அரசாங்கத்துக்கு பயந்து இல்ல, பிதாவுக்கு பயந்து அவர் கீழ்ப்படிச்சிருந்தார். அவர் அரசாங்கத்துக்கு பயந்து கீழ்ப்படியில, பிதாவின் நிமித்தம் அதை செஞ்சார். கடைசியில் உச்சகட்டமாய் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை தாழ்த்தினார். அதுதான் அதிகாரத்தின் அவசியம். அதனாலதான் அவருக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும்படி தேவன் அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தேவ பிள்ளைகள், இன்னைக்கு சொல்லுகிறேன் ஒரே வார்த்தை, பிசாசுக்கு நோ, பிதாவுக்கு எஸ். இது மட்டும் உங்கள் லைஃப்ல இருக்கட்டும். பிசாசு என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் அதை யார் சொல்றான்னு. உங்க மைண்ட்ல வர்ற ஒரு தாட் அது யார் சொல்றான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் சொல்றதுக்கு நோ சொல்லிடுங்க. பிதா உங்களுக்கு சொல்றது அது உங்களுக்கு தெரியும், அது எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டே இருங்க. அப்படியே போங்க. முந்தின ஆளுகை உங்களிடத்திற்கு வரும். ஜெபிக்கலாம். Glory to Jesus. முந்தின ஆளுகை உங்களிடத்திற்கு வரும் என்று கர்த்தர் சொன்னார். தேவ பிள்ளைகள் ஆளுகிறவர்களாக இருக்கும்படி தேவன் முன்குறித்திருக்கிறார். ஆதாமுக்கு கர்த்தர் ஆளுகையை கர்த்தர் கொடுத்தார். அவனோ பிசாசுக்கு கீழ்ப்படிந்து அதை இழந்து போனான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பிசாசுக்கு எந்த விதத்திலேயும் கீழ்ப்படியாமல் பிதா கொடுத்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டார். பார்த்தீங்களா? பிதா கொடுத்த அதிகாரத்தை அவர் தங்க வைத்துக் கொண்டார். என்னைக்குமே சொல்ற, மேலான அதிகாரத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது உங்க வாழ்க்கையில் அதிகாரம் வெளிப்படும். பிசாசு எப்படியாக உங்களிடத்திலிருக்கு அதிகாரத்தை எடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறான். சீஷர்களிடத்திலே கொடுக்கப்பட்ட அதிகாரம் இடையிலே காணாமல் போனது, குறைந்து போனது. தேவ பிள்ளையே, உங்கள் அதிகாரத்தை இழந்துடாதீங்க, இழந்துடாதீங்க. இரண்டாவது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அதிகரிக்க பாருங்கள். உங்களுக்கு மேலான அதிகாரமாக இருக்கிற கர்த்தருக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் அதிகாரம் அதிகரித்துக் கொண்டிருக்கும். தேவன் உங்களுக்கு கொடுக்கும் அதிகாரம் அதிகரிக்கும். ஆகிறளவு நாட்களிலே தேவ பிள்ளைகள் முந்தின ஆளுகையை உங்களிடத்திற்கு நான் திரும்ப தருகிறேன் கர்த்தர் சொல்றார். அதை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அப்படியே கர்த்தருக்கு நேராய் உயர்த்தி ஒரு காரியத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இனிமே பிசாசுக்கு எந்த விஷயத்திலும் நான் நோன்னு சொல்லுவேன்ப்பா. அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆண்டவரே, பிசாசு எங்கிட்ட என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சொல்லுங்க, அவன் எங்கிட்ட என்ன சொல்றானோ அதை நான் கேட்க மாட்டேன். அவன் சொல்றது ஒருவேளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், சில நேரத்தில் அது எனக்கு நல்லது மாதிரி தோன்றும், சில நேரத்தில் அது எல்லாமே எனக்கு செய்யக்கூடியதா கூட தான் இருக்கும். ஆனால் அவன் சொல்றதை நான் செய்ய மாட்டேன்ப்பா. அவன் சொல்றதை நான் செய்ய மாட்டேன். அவன் என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். அது எனக்கு நல்லது மாதிரி தெரிஞ்சா கூட நான் செய்ய மாட்டேன், அவன் சொல்றதை நான் செய்ய மாட்டேன். அடுத்தது கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன்ப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன்ப்பா. அது சில நேரத்தில் எனக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், எனக்கு கஷ்டமா கூட இருக்கலாம், ஆனாலும் நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன், நீங்க சொன்னதெல்லாம் செய்வேன், உடனே செய்வேன், நீ என்ன சொன்னாலும் செய்வேன்பா. ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்த பிள்ளைகள் அருமையான பிதாவே, தகப்பனே, எங்களுக்குள் மீண்டும் உங்களுடைய ஆளுகையை நீங்க கொடுக்க சித்தமாயிருக்கிறீ. நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை, அந்த ஆளுகையை நாங்கள் இழந்துடக்கூடாது. மாறாக நாங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருந்த அந்த அதிகாரங்களை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. எங்கள் இயேசுராஜாவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க எங்களுக்கு உதவி செய். அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்ததை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக சிலுவையின் மரணப்பரியந்தம் தன்னை தாழ்த்தி நீங்க என்ன சொன்னாலும் அதற்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் இருந்தாரே. நீங்க சொன்ன எந்த காரியத்திற்கும் மறுப்பேச்சு பேசாமல் கீழ்ப்படிந்தாரே, அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை எங்களுக்கு தாங்க. அவர் மரணப்பரியந்தம் கீழ்ப்படிந்தபடியால் மரணத்திற்கு பிறகு எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்த்தப்பட்டது போல நாங்களும் மரணப்பரியந்தம் நீங்க என்ன சொன்னாலும் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய். இயேசு கிறிஸ்து எந்த காரியத்திற்கு ஏன் இருக்குன்னு கேட்காமல் அப்படியே கீழ்ப்படிந்தது போல எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா, கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க. எங்களை நடத்துங்க, அதிகாரமுள்ளவர்களா எங்களை காத்துக் கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரியும், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரியும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரியும், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன்.